ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நாம் ஆண்டவராகிய கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளை கனப்படுத்தி ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். ஆனால் அவர் கனப்படுத்துவதற்கு நம்மிடத்தில் சில தகுதிகள் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்த தகுதிகளை நாம் நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் நாம் கர்த்தரால் கனப்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த செய்தியின் மூலமாக அதற்கான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தரால் கனம் பண்ணப்படுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். வசனமாக 1 சாமுவேல் 2:30 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:30
ஆகையால்
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது,
உன் பிதாவின் வீட்டாரும்
என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று
நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்
என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள்
கனஈனப்படுவார்கள் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கடைசி பகுதியைத்தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக இந்த மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன். இது வாக்குத்தத்தமான வார்த்தை. கர்த்தர் தன்னை கனம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவேன் என்று திட்டமாய் வாக்கு பண்ணுகிறார். ஆனால் என்னைக்குமே ஒரு வசனத்தை எடுக்கும் பொழுது அதிலே நமக்கென்று ஒரு பகுதி மாத்திரம் துண்ட பிரித்து எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதன் மொத்த சாரத்தையும் என்னைக்குமே கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன் என்பது கர்த்தருடைய மாறாத வாக்கு தத்தம். அதே நேரத்தில் அதுக்கு அப்படியே ரிவர்ஸ்லையும் சொல்றார், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கனமோ கனவீனமோ, உயர்வோ தாழ்வோ, மேன்மையோ சிறுமையோ, எதுவானாலும் இருக்கட்டும், எதுவானாலும் நாம் கர்த்தருக்கு எதை செய்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு நடக்கிறது. ஆமேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு கனம் வருகிறதோ கனவீனம் வருகிறதோ மேன்மை வருகிறதோ தாழ்மை வருகிறதோ எந்த காரியமானாலும் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு நாம் எப்படி செய்கிறோமோ அதுதான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். இது மாறாத பிரமாணம். அப்போ இந்த உலகத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ அதை வைத்துத்தான் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கிறது. அதை நல்லா பார்க்கணும். ஏன்னா வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் எந்த ஆசீர்வாதங்களும் சொல்லுகிறேன் நிபந்தனைக்குட்பட்டது. ஒருத்தர் வந்து அப்படியே ஆசீர்வதிக்கிறதுனால அப்படியே நடந்துராது. அந்த காரியத்திற்கு உள்ளே இருக்கிற காரியத்தை நாம் அறிந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த காரியங்களின் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம எல்லாருமே சொல்லுகிறோம், கர்த்தர் நம்மை கனப்படுத்த வேண்டும், என்னை உயர்த்த வேண்டும், என்னை ஆசீர்வதிக்கணும், எனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் மேன்மையாய் வைக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அவருக்கு நம்ம செய்கிறதை வைத்துதான் கர்த்தர் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நல்லா சொல்றேன், கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கனம்படுத்தப்பட வேண்டும் என்றால், உயர்த்தப்பட வேண்டும் என்றால், மேன்மை அடைய வேண்டும் என்றால், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுகிறவர்களா இருக்கத்தான் வேண்டும். ஆமேன். கண்டிப்பா நம்ம கனம் பண்ணணும். இந்த பிரமாணத்துக்கு மாறாக கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிக்கவே மாட்டார். என்னைக்குமே சொல்றேன், கர்த்தர் தம்முடைய வேத வசனங்களுக்கு உட்பட்டவர். தம்முடைய வசனத்துக்கு மாறாக அவர் எதையுமே செய்ய மாட்டார். எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபித்தாலும், எத்தனை பேர் சேர்ந்து வந்து நமக்கு ஆசீர்வாதம் சொன்னாலும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை தான் முடிவானது. அந்த வார்த்தைக்கு மாறாக, அந்த வார்த்தைக்கு எதிராக கர்த்தர் ஒருபோதும் செயல்பட மாட்டார். அவருடைய வார்த்தை தான் சத்தியம், அதுதான் நித்தியமானது, அதன்படிதான் காரியம் நடக்குமே தவிர அவருடைய வார்த்தைக்கு மாறாக எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனம் அடைவதற்கு தேவன் இன்றைக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். என்ன? என்னை கனம் பண்ணுங்கள், நானும் உங்களை கனப்படுத்துவேன். ஆமென். என்னை கனம் பண்ணுங்கள், நானும் உங்களை கனப்படுத்துவேன். இதை வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியத்தை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இருந்தது. இப்ப காலையில செய்திக்கு தேவைக்கு மேல இருந்துச்சு, நிறைய காரியங்களை கண்டேன். அதனால கர்த்தர் இன்னைக்கு காலையில் சொல்ல எனக்கு கொடுத்த குறிப்புகளை மாத்திரம் இந்த காலையில் சொல்லிவிட்டு மீதியான காரியத்தை அதை மாலையில் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்த வார வேண்டியவர்கள் அதை கேசட் வாங்கி கேட்டுக்கொள்ளுங்கள். அப்ப பார்க்கும்பொழுது அந்த காரியம் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, பல காரியங்களை கர்த்தர் சொல்றார். அப்ப அதையெல்லாம் நம்ம செய்யும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கனத்தையும் மகிமையும் மேன்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6:7 சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டான், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு அறுவடையாய் கிடைக்கும். கர்த்தருக்கு நம்ம கனத்தை கொடுத்தால் கனம் நமக்கு அறுவடையாய் கிடைக்கும். கர்த்தருக்கு நம்ம மேன்மையை கொடுத்தால் மேன்மை நமக்கு அறுவடையாய் கிடைக்கும். கர்த்தரை நாம் கனமீனம் பண்ணினால் அசட்டை பண்ணப்படுவது நமக்கு அறுவடையாய் கிடைக்கும். எதை விதைக்கிறோம் அதைத்தான் அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை கனம் பண்ணுகிறது மிக 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 முக்கியமாக இருக்கிறது. இந்த கனம் பண்ணுகிறதை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது வேதம் கர்த்தரை கனம் பண்ணுகிறதை குறித்து பல விஷயங்களை குறித்து பேசுகிறது. அதனை குறிப்பாக நான் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தேன். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கவனித்து பார்த்தால் பரலோகத்திலே கர்த்தர் விதவிதமாய் கனப்படுத்தப்படுகிறார், வித்தியாசமாய் மகிமைப்படுத்தப்படுகிறார். அதில் பாருங்க, பலதரப்பட்டவர்கள் பரலோகத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். பரலோகம் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறது, ஆனால் பூலோகத்தில் தான் இந்த காரியம் ரொம்ப குறைவா இருக்கிறது. அப்ப நம்ம கனப்படுத்துகிறதுல குறையறதுனாலதான் நம்ம கனமடைகிறதுலையும் குறைஞ்சு போயிடும். நல்ல கவனிங்க. இப்ப பரலோகத்தில் எப்படியெல்லாம் கர்த்தர் கனப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சில காரியம் சொல்றேன், கவனித்து வாசித்துக் கொண்டே வாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4:11 வாசிக்கலாம்.
24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக,
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற பிதாவாகிய கர்த்தருக்கு முன்பாக
வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு,
தங்கள் கிரீடங்களை
சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து கர்த்தாவே
தேவரீர்
மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர்.
உம்முடைய சித்தத்தினாலே
அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும்
சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார்கள். இங்கே பார்க்கும் பொழுது பரலோகத்திலே 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சிங்காசனத்திலிருந்து கர்த்தருக்கு முன்பாய் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து தங்கள் கிரீடங்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்து சொல்லுகிறாங்க, தேவரீர் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறீர். அப்ப அந்த 24 பேர் அந்த பரலோகத்திலே மூப்பர்களாய் கர்த்தர் அவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் தேவனாகிய கர்த்தரை அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாய் வரும்பொழுது அவரை பணிந்து கொண்டார்கள், தங்களுடைய கிரீடங்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்து அவரை பார்த்து கனம் படினார்கள். அப்ப பரலோகத்தில் முதலாவது யார் கனம் பண்றாங்க பாருங்க, 24 மூப்பர். அந்த 24 மூப்பர் என்பவர்கள் தான் விசேஷித்தவர்களாய் இருக்கிறார்கள். அந்த விசேஷித்தவர்களே கர்த்தரை விழுந்து பணிந்து அவரை கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். முதலாவது பரலோகத்திலே மூப்பர்கள் கர்த்தரை கனம் பண்ணினார்கள். வேற யாரெல்லாம் கனம் பண்றாரு பாருங்க, 5:11 படிங்க.
பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும்
ஜீவன்களையும்
மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம்
பதினாயிரமாகவும் ஆயிரமாயிரமாகவும் இருந்தது.
அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்
வல்லமையையும்
ஐஸ்வர்யத்தையும்
பலத்தையும்
கனத்தையும்
நல்ல கவனிங்க கனத்தையும்
மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று
சொன்னார்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஆயிரமாயிரமும் பதினாயிரமான தேவ தூதர்கள். முதல்ல பார்க்கும் பொழுது மூப்பர்கள், 24 மூப்பர்கள். இரண்டாவது இந்த 5வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆயிரமாயிரம் பதினாயிரமான அப்படிதான் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருந்திருக்கும். பதினாயிரம் என்பது 10,000, 10,000 பார்க்கும்போது ஏராளமான 10,000 கூட்டங்கள், லட்சக்கணக்கான தேவ தூதர்கள் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரராக இருக்கிறான்னு துதிச்சாங்க. ஆட்டுக்குட்டியானவர் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப பார்க்கும் பொழுது அங்கு 24 மூப்பர்கள் பிதாவாகிய தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தி சிங் தங்கள் கிரீடங்களை அவருக்கு முன்பாய் வைத்தார்கள். பல லட்சக்கணக்கான தேவ தூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கனத்தையும் மகிமையும் பரலோகத்திலே செலுத்துகிறார்கள். பார்க்க ஒவ்வொரு வெரைட்டி, ஃபர்ஸ்ட் மூப்பர்கள், இரண்டாவது தூதர்கள், மூணாவது வேற எல்லாம் யாரெல்லாம் பாருங்க துதிக்கிறாங்க. 19வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க.
இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன்.
அவர்கள்
அல்லேலூயா, இரட்சணியமும்
மகிமையும்
கனமும்
வல்லமையும்
நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாயத்தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள்.
இங்க பார்க்கும்போது திரளான ஜனக்கூட்டம், மனித ஆத்துமாக்கள். முதலாவது பார்க்கும் பொழுது 24 மூப்பர்கள், இரண்டாவது பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான தேவ தூதர்கள். இங்கே கணக்கிலே சொல்லப்படல, திரளான ஜனங்கள் ஜனக்கூட்டம் வந்து தேவனாகிய கர்த்தருக்கு கனமும் மகிமையும் வல்லமையும் அவர் ஒருவருக்கே உரியது என்று சொல்லி ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்து அவருக்கு கனத்தை செலுத்தினார்கள். பார்த்தீங்களா, மூப்பர்கள், தூதர்கள், மூணாவது ஜனக்கூட்டம், கர்த்தருக்கு அங்கே தேவ ஜனங்கள் பரிசுத்தவான்கள் கர்த்தரை கனப்படுத்தி ஆராதனை செய்தார்கள். நாலாவது வேற யாரால் ஆராதிக்கிறாங்க பாருங்க, 21வது அதிகாரத்துக்கு வாங்க. 24, 25, 26 மூணு வசனங்களை படிக்கலாம்.
ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
பூமியின் ராஜாக்கள்
தங்கள் மகிமையையும்
கனத்தையும்
அதற்குள்ளே கொண்டு வருவார்கள்.
அந்த பரலோகத்திற்குள்ளே பூமியின் ராஜாக்கள் தங்கள் கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவார்கள்.
அங்கே ராக்காலம் இல்லாதபடியால்
அதன் வாசல்கள்
பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள்.
இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையை பரலோகத்துக்குள் கொண்டு வந்தாங்களாம். அப்புறம் உலகத்து மனுஷருடைய மகிமை எல்லாம் அங்க பரலோகத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சான். இது கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். மூப்பர்கள் சரி, ஓகே, அவங்க பரலோகத்துக்கு உரியவங்க. தேவ தூதர்கள் அதுவும் சரி, அவங்க பரலோகத்துக்கு உரியவங்க. மூணாவது பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்கள், ஆமா, அவங்களும் பரலோகத்துக்கு உரியவங்க. ஆனா நாலாவது பாருங்க, பூமியின் ராஜாக்கள். இவன் ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படாதவனான்னு தெரியாது. பூமியின் ராஜாக்கள், அப்புறம் உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் தங்கள் கனத்தை மகிமை என்ன செஞ்சாங்களா, பரலோகத்துள்ள கொண்டு வந்து கொடுத்தாங்களா, அங்க கொண்டு வந்தாங்க. இது என்ன காரியம், இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமியிலே எந்த ஒரு ராஜ்யமானாலும் சரி, கர்த்தரால இல்லாமல் பூமியில் ஒரு ராஜ்யமும் இல்லை. ஆமேன். தானியேல் 4வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் தான் உலகத்தில் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் ஆளுகை செய்கிறார். அவர் தான் மனுஷரை ஆள செய்கிறார். இன்னைக்கு ஒருவேளை அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரனா இருக்கலாம். இன்னைக்கு ராஜ்யத்தை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிறவங்க விக்கிரக ஆராதனைக்காரரா இருக்கலாம், கர்த்தரை அறியாதவங்களா இருக்கலாம். தங்கள் ராஜ்ய பாரத்தை காப்பாற்றிக் கொள்ளுகிறதற்கு அவங்க என்னென்ன மந்திர வித்தைகளையோ ஜோசியக்காரர்களையோ குறி சொல்லுகிறவர்களையோ தாயத்துகளை நம்பி வாழலாம், அது அவங்க காரியம். ஆனால் ஒரு நாள் வரும், தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் பொழுது தெரியும், நான் ஜெயித்தது, நான் இந்த பூமியில் அரசாட்சி செய்தது என்னுடைய திறமையினால் அல்ல, இந்த மந்திரவாதத்தினால் அல்ல, இந்த ஜோசியக்காரர்களால் அல்ல, இது குறி சொல்லுகிறவர்களால் அல்ல, தேவனாகிய கர்த்தர் என்ற அந்த ஒரே தேவன் அவர்தான் என்னை சிங்காசனத்தில் உட்கார வைத்தார் என்று சொல்லிய அறிவு அப்ப அவங்களுக்கு வரும். அப்பொழுது தேவனே நீர்தான் என்னை இந்த உலகத்திலே அரசாட்சி செய்கிறதற்கு உயர்த்தினீர் என்று சொல்லி அந்த மகிமையை கர்த்தருக்கு செலுத்துவாங்களாம். பூமியின் ராஜாக்கள் கூட இன்னைக்கு அவனுக்கு அந்த அறிவு இருக்காது, ஆனால் தேவனுடைய ராஜ்ய வெளிப்படும் பொழுது அந்த அறிவு அங்க இருக்கும். கர்த்தர் தான் உயர்த்தினா, நான் தெரியாம ஏதோ ஜோசிகாரனுக்கும் ஏதோ காரியங்களுக்கு நான் மகிமை செலுத்திட்டேனே, கர்த்தர் தானே இந்த சிங்காசனத்தில் உட்கார வச்சான் அறிவு அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப மகிமை கொண்டு வராங்க. இதுல என்ன தெரியுது பாருங்க, பரலோகத்தில் தேவன் மகிமைப்படுத்தி கனப்படுத்தப்படுகிறார். 24 மூப்பர்கள் கனப்படுத்தினார்கள், தேவ தூதர்கள் கனப்படுத்தினார்கள், பரிசுத்தவான்கள் கனப்படுத்தினார்கள், உலகத்தின் ராஜாக்கள் உலகத்தின் மனுஷர்கள் கூட அங்கே கர்த்தரை அவருக்கு கனத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க சொல்லப்பட்டிருக்க. இதில் என்ன தெரிகிறது என்றால், பரலோகம் எப்பொழுதும் கர்த்தருடைய கனத்தையும் மகிமையும் சுதந்தரித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்திற்குரிய ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தில் கர்த்தரை கனப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை நம்ம எப்படி கனப்படுத்துகிறோமோ அதன் அடிப்படையில் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இப்ப இந்த கனம் பண்றதுனா என்ன அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஒரு வார்த்தை முதல்ல சொல்லிட்டு எதெல்லாம் நீங்க கர்த்தரை கனம் பண்ணலாம் என்பதை பின்பு உங்களுக்கு சொல்றேன். இப்ப மறுபடியும் வாங்க 1 சாமுவேலுக்கே வாங்க, 2 அதிகாரம் முதல்ல 30 வசனம் படிச்சோம். இப்ப அதுக்கு முந்தின 29 வசனத்தை படியுங்கள், அப்ப உங்களுக்கு தெரியும்.
என்
வாசஸ்தலத்திலே
செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும்,
என் காணிக்கையையும்
நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம்
பிரதானமானவைகளை கொண்டு
உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார்.
இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுகிறேன் என்று சொல்ற அந்த வார்த்தை ஏலி என்கிற ஆசாரியனுக்கு ஒரு தேவ மனுஷன் வந்து தீர்க்க தரிசனமா சொல்ற வார்த்தை அது. அப்ப அந்த வாக்கு தத்தமான அந்த வார்த்தை மட்டும் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். ஆனால் கோர்வையாக பல விஷயங்களை அந்த தீர்க்க தரிசி சொன்னார் ஏலிக்கு. அப்ப சொல்லும் பொழுது அந்த ஏலி செய்த ஒரு தவறான காரியத்தை சுட்டி காண்பித்து விட்டு அதுக்கு பிறகுதான் இந்த வார்த்தையை சொல்றார். இந்த ஏலி ஒரு ஆசாரியனா இருக்கிறான். இப்ப அவன் செய்த தவறான காரியம் 29 வசனத்தில் சுட்டி காட்டப்படுகிறது. நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை அதிகமாய் மதிப்பானேன்னு கர்த்தர் கேட்கிறார். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை அதிகமாய் மதிப்பானேன் என்று சொல்லிவிட்டு தான் கடைசி அடுத்த வசனத்தில் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயீனப்பட்டு போவார்கள் சொல்ற. அப்ப இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஏலி ஒரு ஆசாரியன், இவனுக்கு குமாரர்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த ஏலியுடைய குமாரர்கள் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தாங்க. அதுக்கு முந்தால் இருக்கிற அதிகாரத்தை நீங்க அப்புறம் வாசி தெரிந்து கொள்ளுங்கள். பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லைன்னு வேதம் சொல்லுகிறார். இவங்க துன்மார்க்கராக இருந்தாங்க, கர்த்தரை குறித்த அறிவும் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, கர்த்தரை தேடுகிற உணர்வு கிடையாது, எதுவுமே கிடையாது, துன்மார்க்கராக இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஏலியின் குமாரர்கள் பலி செலுத்த வருகிறதான ஜனங்களிடத்தில் போய் பலவந்தமாய் அவரிடத்திலிருந்து இறைச்சிகளை பிடிக்கொண்டு கொண்டு வந்தார்கள். இப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் அநியாயம் செய்து கொண்டு வந்தார்கள். ஏலிக்கு இதெல்லாம் தெரியும், அவங்க செய்யற தவறான காரியங்கள், அவருடைய குமாரர்கள் செய்கிற தகாத காரியங்கள் எல்லாம் இந்த ஏலிக்கு தெரியும். தெரிந்திருந்தும் இந்த ஏலி அதை கடுமையாய் கண்டித்து தன் குமாரர்களை திருத்தவில்லை. ஏன்னா தன் குமாரர்கள் அவளை செல்லம் கொடுத்து வளர்த்துகிறார். இவர் அதைத்தான் இங்க கர்த்தர் சுட்டி காட்டார். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை அதிகமாய் மதிப்பானேன். அவங்க இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, என்னை கனம் பண்ணினா நீங்க அவளை கண்டிச்சு அவளை சரிப்படுத்தி இருக்கணும். என்ன நீ கனம் பண்ணாத காரணத்தினால்தான் அவங்கள நீ இப்படி விட்டு வச்சுட்ட. கர்த்தரை சுட்டி காண்பித்து விட்டு பின்னால்தான் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுகிறேன். இதுல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ரெண்டு பிள்ளைகள் வரும். இந்த அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, இந்த சாமியல் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பாருங்க, இரண்டாம் அதிகாரத்தில் பாருங்க, இரண்டாம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம்.
பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக,
அதாவது சாமுவேலோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக
கர்த்தருக்கு
பணிவிடை செய்து கொண்டிருந்தான்.
ஏலியின் குமாரர்
பேலியாளின் மக்களாயிருந்தார்கள்.
அவர்கள் கர்த்தரை அறியவில்லை.
நல்லா பாருங்க, ரெண்டு பிள்ளைகளை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அன்னாளின் மகனாகிய சாமுவேலை குறித்து 11 வசனம் சொல்லுகிறது. 12 வசனத்தில் ஏலியின் பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறது. ரெண்டு வசனம் கம்பாரிசன் சொல்றார். அன்னாளின் மகனாகிய சாமுவேல் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான், ஆனால் ஏலியின் பிள்ளைகளோ பேலியாளின் மக்களாயிருந்து அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களாய் இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இந்த டிஃபரன்ஸுக்கு காரணம் என்ன, ரெண்டு பிள்ளைகளுக்கு இருக்க இந்த வித்தியாசத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெத்தவங்க தான் காரணம். இந்த அன்னாள் கர்த்தரை மகிமைப்படுத்த கனப்படுத்துகிற ஒரு பெண், ஆனால் இந்த ஏலி பார்க்கும் பொழுது தன் பிள்ளைகள் தவறாய் போகும் பொழுது கூட தன் பிள்ளைகளுக்கு சாதகமா இருந்தானே தவிர கர்த்தரை கனம் பண்ணி தன் பிள்ளைகளை அவங்க கண்டிக்கல. அப்ப பாருங்க, இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் கர்த்தரை கனம் பண்ணா எப்படின்னு கேட்டீங்கன்னா, படிக்க வேண்டாம், முதல் அதிகாரத்தில் 24 வசனத்திலிருந்து 28 வசனம் வரைக்கும் நீங்க கவனிச்சு பார்ப்பீர்கள் என்றால் தெரியும். அங்கே அந்த பிள்ளையாகிய அந்த சாமு வேலை பால் மறக்க பண்ணின பின்பு இந்த அன்னாள் கொண்டு வந்து அவனை தேவாலயத்தில் விட்டாள். தேவாலயத்தில் விட்டு கர்த்தரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே இந்த பிள்ளைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், அதை கர்த்தருக்கென்றே கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து விட்டாள். இது என்ன தெரியுது, தன் பிள்ளையை விட அவள் கர்த்தரை அதிகமாய் கனம் பண்ணினாள். ஆமேன். பிள்ளையை கனம் பண்ணினா பிள்ளையை வீட்டோட வச்சுட்டு இருந்திருப்பா, ஆனா பிள்ளையை விட கர்த்தரை அவள் அதிகமாக கனம் பண்ணினதுனாலதான் அவள் பிள்ளையை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் விட்டு விட்டாள். இவள் கர்த்தரை கனம் பண்ணுகிறவள். ஆனால் இந்த ஏலியோ அவன் ஆசாரியனா இருந்தும் அவன் பிள்ளையை கனம் பண்ணி கொண்டிருந்தான், கர்த்தரை கனம் பண்ணவில்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்றேன், என்னை கனம் பண்ணுகிற சாமுவேல், என்னை கனம் பண்ணுகிறதான அன்னாள், அவங்களை நான் கனப்படுத்தி வச்சிருக்கிறேன். அன்னால் கனப்படுத்தினா சாமுவேல் கனமடைந்தான், ஏலி கனம் பண்ணாமல் போனா அவன் பிள்ளைகள் பரிதாபமாய் செத்து போனார்கள். இதுதான் வித்தியாசம். அப்ப கனம் பண்ணுதல் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனாகிய கர்த்தருக்கு முதல் ஸ்தானம் கொடுக்கிறது. தேவனாகிய கர்த்தரை விட வேறு யாரையும் வேறு எதையும் மேலாய் கருதாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் கர்த்தரை கனப்படுத்துகிற வாழ்க்கை. ஆமேன். அன்னாளுக்கும் ஏலிக்கு தான் வித்தியாசம். அன்னாள் தன் பிள்ளையை பார்க்கிலும் கர்த்தரை கனம் பண்ணி அவள் பிள்ளையை தேவ சமூகத்தில் விட்டாள். ஆனால் ஏலி கர்த்தரை பார்க்கிலும் தன் பிள்ளைகளை கனப்படுத்தி அவர்கள் செய்த தவறுகளை கண்டிக்காமல் விட்டு விட்டான். இதுதான் நடந்த விஷயம். இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மையாய் வைக்க வேண்டும் என்றால், அவரை விட முக்கியமாய், அவரை விட மேலாக, அவரை விட சிறப்பாக எதையுமே நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளாய் இருக்கலாம், கணவனாய் இருக்கலாம், மனைவியாய் இருக்கலாம், பெற்றோராய் இருக்கலாம், உங்கள் ஆஸ்தியாய் இருக்கலாம், வேலையாய் இருக்கலாம், எதுவாய் இருக்கலாம், எல்லாமே கர்த்தருக்கு அடுத்த ஸ்தானத்தில் தான். அதை விட முக்கிய எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு அடுத்ததுதான் சகலமும். அவர் தான் நம்மை கனம் பண்ணுகிறார். அவரை கனப்படுத்திட்டா உங்க வாழ்க்கையில் சகலமும் உங்களுக்கு கனமாயிருக்கும். ஆமேன். அதான் முக்கியம். சரி, இப்ப கனம் பண்றதுல எந்தெந்த விஷயத்திலே கர்த்தரை நாம் கனம் பண்ணணும், அதனால நமக்கு கனம் கிடைக்கும் என்பதை குறித்து உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். கவனித்துக் கொண்டே வாருங்கள். முதலாவது மிகவும் பழக்கப்பட்ட ஒரு வசனம், 91 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 91:15.
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
அவனை தப்புவித்து
அவனை கனப்படுத்துவேன்.
இங்கே பார்க்கும் பொழுது ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எவனை? யார சொல்றார் கர்த்தர் இல்லையா? ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். ஏற்கனவே சொல்லியாச்சு, யார் கர்த்தரை கனம் பண்றாங்களோ அவங்களதான் கனம் பண்ணுவார். அப்ப இங்க யாரோ ஒருத்தர் சொல்றார் அவனை கனம் பண்ணுவேன்றார். யார் அவன்? அவரை கனம் பண்ணுகிறவ. அது எப்படி? அதுதான் இன்னைக்கு முக்கிய கவனம் கவனிக்கணும். அது யார்? முதல் ரெண்டு வசனத்தை கவனி.
உன்னதமானவரின்
மறைவில் இருக்கிறவன்
சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.
சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.
நான் கர்த்தரை நோக்கி,
நான் கர்த்தரை நோக்கி
நீர் என் அடைக்கலம்,
நீர் என் அடைக்கலம்,
என் கோட்டை,
என் கோட்டை,
என் தேவன்,
என் தேவன்,
நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன்,
நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அதுக்கு பிறகுதான் அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி எல்லாம் தப்பு வைப்பார்ல. அதுக்கு பிறகுதான் அப்ப நல்லா பாருங்க, யார் இந்த மனுஷன்? நான் அவனை கனம் பண்ணுவேன்னு சொல்ற நபர் யார்? உன்னதமானவருடைய மறைவில் இருந்து சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறவன். அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் கனம் பண்ணுகிற அந்த மனுஷன் என்ன சொல்றான்? வாயத்தர் என்ன சொல்றான்? நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த கனம் பண்ணப்படுகிற மனுஷன் எதை சொல்லுகிறான் என்றால், கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லி கர்த்தரை அவன் சார்ந்து கொள்ளுகிறான். நான் நம்பியிருக்கிறவர், நீர்தான் என் கோட்டைனா நீதான் எனக்கு பாதுகாப்புன்னு அர்த்தம். நீதான் என் அடைக்கலன்னா நீதான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவன் அர்த்தம் இல்லையா? அப்ப நீர்தான் எனக்கு, நான் நம்பியிருக்கிறேன், நம்பிக்கை என்று சொல்லுகிறான். அப்ப இதனிடத்தில் பார்க்கும் பொழுது யார் கர்த்தரை உண்மையாய் சார்ந்து கொண்டு அவரையே தங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் கர்த்தரை கனப்படுத்துகிற முதல் நபர். அவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து நேரம் வரும்பொழுது நான் அவனை தப்புவிப்பேன், அவனை நான் கனம் பண்ணுவேன்ற நம்முடைய வாழ்க்கையிலும் சொல்லுகிறேன். ஆபத்து நேரம் என்பது யாருடைய வாழ்க்கையிலும் திடீரென்று சில சூழ்நிலைகள் எதிர்மாறாமல் நடக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தரை தன் வாழ்க்கையிலே அவரை சார்ந்து அவரை கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், என்னை சார்ந்து கொண்டு என்னை கனப்படுத்துகிறார்களே அவர்கள் ஆபத்து காலத்தில் நான் அவர்களை தப்புவித்து அவர்களை கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல் தான் அவரை கனப்படுத்துகிற முதல் காரியம். இன்னைக்கு சொல்ற வேதத்தில் நீங்க நல்லா கவனித்து பார்த்தாலும் சரி, இன்னைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவெல்லாம் உண்மையாய் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு திறமை இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஒருவரை சார்ந்திருந்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். மற்றபடி எவ்வளவு திறமை இருந்தாலும் டோட்டலா சக்சஸ்ஃபுல்லா இருக்க சான்ஸே கிடையாது. கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களைத்தான் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அவரை கனப்படுத்துகிறதற்கு முதல் குறிப்பாக என்னை சார்ந்து கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் என்னை கனம் பண்ணுகிற காரியம், என்னை சார்ந்து கொள்ளுங்கள். அவரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், எல்லாமே அவர் தான். அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், சூழ்நிலைகள் எதுவானாலும் கர்த்தரை முழுவதும் சார்ந்து கொள்ளுங்கள், முழுவதும் சார்ந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் கொஞ்ச நஞ்சம் நீங்க வேற மனுஷரை சார்ந்திருந்தாலும், கொஞ்ச நஞ்சம் உங்கள் சுயபனத்தை அனுபவத்தை சார்ந்திருந்தாலும் டோட்டலா கட் பண்ணி இன்றைக்கு இந்த நாடிலே கர்த்தர் சொல்றார், அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள், அவர் ஒருவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா சொல்றேன், நீங்கள் கனமடையாமல் போவது இல்லை. அல்லேலூயா. அவரை சார்ந்து கொண்டு அதனால் கர்த்தரை கனப்படுத்துகிறவர்கள் கனமடையாமல் போவதில்லை. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு எதிர்மாறாக எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனாலும் கனமடைவீர்கள். இந்த சங்கீதத்தை நீங்க பின்னால படிச்சு பார்த்தீங்கன்னா, வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய், பகலிலே பறக்கும் அன்பு, இரவிலே நடமாடும் கொள்ளை நோய்கள் இல்லையா, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் லைனா வந்துட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது சார்ந்து கொள்ளுகிறவனை சுற்றி இத்தனை காரியம் இருக்கதான் செய்யுது. ராத்திரியிலையும் பகல்லையும் சாயங்காலத்திலும் எல்லா நேரத்திலையும் அவனுக்கு போராட்டமான சூழ்நிலையில் அவனை சுற்றி தான் இருக்குது. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நான் அவனை தப்பு வீத்து கனம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? அவன் என்னை சார்ந்து கொண்டிருக்கிறான். ஆமேனும். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே நைட் அண்ட் டே, காலையில மத்தியான சாயங்காலம் ராத்திரி எந்த நேரத்திலும் பகலிலே பார்க்கிற அம்பு, இருளில் நடமாறு கொள்ளை நோய், பிசாசி தாக்குதல் உங்களை சுத்தி இருந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் இரவும் பகலும் கர்த்தர் உங்களை காத்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் டோட்டல் அவரை சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. சார்ந்திருக்கணும். டோட்டலா சார்ந்தவர்கள். டோட்டலா சார்ந்திருந்தால் டோட்டலா கர்த்தர்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஆமென். கொஞ்சம் சார்ந்திருந்தா கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுவார், டோட்டலா சார்ந்திருந்தா டோட்டலா ப்ரொடெக்ட் பண்ணுவார். அல்லேலூயா. அதான் விஷயம். அப்ப இவனுக்கு இரவும் பகலும் எல்லா நேரத்திலையும் தாக்குதல். அவன் முழுவதும் சார்ந்திருக்கிறான். நீரே என் தேவன், நீரே என் நம்பிக்கை. அப்ப அதனால அவனுக்கு முழு பாதுகாப்பும் முழு தப்புவிப்பும் முழு கனமும் கர்த்தரிடத்தில் கிடைச்சது. இப்ப வேதத்திலும் அதுக்கு உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன் பாருங்க. சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் எப்படி வெற்றி கொடுக்கிறார் உங்களுக்கு சில காரியம் சொல்றேன் பாருங்க. ஒரு ரெண்டு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரெண்டு நாளாகவும் 16வது அதிகாரத்தை முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு நாளாகவும் 16வது அதிகாரம் 7, 8, 9 மூணு வசனங்களை வாசிக்கலாம்.
அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை
சார்ந்து கொண்டபடியினால்
சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரர்களும் உள்ள
எத்தியோப்பியரும்
லூபியரும்
மகா சேனைகளாய் இருந்தார்கள் அல்லவா
நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே
தம்மை பற்றி
உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி
கர்த்தருடைய கண்கள்
பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது
இந்த விஷயத்தில்
மதியில்லாதவராயிருந்தீர்.
ஆகையால்
இது முதற்கொண்டு
உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி என்கிறவன் வந்து சொல்லுகிறான். இந்த யூதாவின் ராஜாவாகிய ஆசாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றான். இங்க என்ன நடக்கிறது என்று பார்த்தால் இந்த அதிகாரத்துல துவக்கத்திலிருந்து படிச்சா உங்களுக்கு தெரியும். அதன் தாற்பயத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஆசா யூதாவின் ராஜாவாக இருக்கிறான். இவனுடைய நாட்களில் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தவன் பாஷா. இந்த பாஷா என்ன செய்கிறான், இவனிடத்தில் யுத்தம் செய்கிறதற்காக பெரிய சேனையோடு புறப்பட்டு வருகிறான். அப்படி அவன் பெரிய சேனையோடு புறப்பட்டு வரும் பொழுது இந்த ஆசா என்ன செய்கிறான், இவன் பயந்து போகிறான். உடனே என்ன செய்கிறான், சீரியாவின் ராஜாவினிடத்திலே இவன் ஆள் அனுப்புகிறான். சீரியாவின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவனுக்கு ஏராளமான வெள்ளையும் பொன்னுடைமைகளும் ஆகிய ஏராளமான தங்கத்தையும் வெள்ளையும் வாரி கொடுக்கிறான். கொடுத்து இப்பொழுது நீர் அவர்களோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை முறித்துவிடும் சொல்றான். அதாவது இஸ்ரவேல் ராஜா இவனுக்கு விரோதமாய் வரும் பொழுது அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கும் சிரியாவின் ராஜாவுக்கும் நல்ல ஒரு டேர்ம்ஸ் இருக்குது, அதை நீ முறித்து விடு அப்படின்றான். அப்ப அவனுக்கு என்ன தோணும், நம்ம யூதாவின் ராஜா கிட்ட சண்டை போடுறதுனால அதை இந்த இஸ்ரேல் இதை சிரியான் ராஜாவுக்கு பிடிக்கலை என்று சொல்லி அவன் பயந்து போவான். சிரியாவின் ராஜா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அப்படி இருக்கும் பொழுது இப்படி நீ செய் என்று சொல்லி லஞ்சம் கொடுக்கிறான். ஏராளமான தங்கத்தையும் வெள்ளியும் அள்ளி கொடுக்கிற லஞ்சம் கொடுத்து அவர்களோடு இருக்கிற சமாதானத்தின் உடம்பை நீ முறிச்சுக்கோன்னு சொல்றான். அந்த லஞ்சம் பேசுது. எக்கச்சக்கமான தங்கத்தையும் வெள்ளியும் அவன் வாங்கிட்டு அவன் என்ன செய்கிறான், உடனே இஸ்ரவேல் ராஜாவுடனான உறவை முறித்துக் கொள்ளுகிறான். இதை பார்த்த உடனே அந்த இஸ்ரவேல் ராஜா பாஷாக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, சிரியாவின் ராஜா நம்மை விரோதிக்கிறானே, இவனுக்கு விரோதமா நம்ம யுத்தத்துக்கு போனா அவன் நம்மை விரோதிக்கிறானே. இவன் பயந்து போய் என்ன செய்கிறான், இவனுக்கு விரோதமாய் வந்த யுத்தத்துக்கு வந்ததை நிறுத்திட்டு போயிட்டான், ரிட்டர்ன் போயிட்டான். அப்பதான் தீர்க்கதரிசியாகி அனானியை கர்த்தர் அனுப்புறார். நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுது கர்த்தர் ஏராளமாயிருந்த எத்தனையோ யுத்தங்களில் எல்லாம் உனக்கு வெற்றி கொடுத்தார். ஆனால் இப்பொழுது கர்த்தரை நீ சார்ந்து கொள்ளாமல் இந்த சீரியாவின் ராஜாவை நீ சார்ந்து கொண்டபடியால் அந்த ராணுவம் கூட உன் கைக்கு தப்பி போய்விட்டது. இந்த காரியத்தை நீ மதியில்லாதவராய் செய்திருக்கிறீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். இங்க ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறது, அவரை சார்ந்து கொண்ட போதோவெனில் கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுத்தாரே. ஆனால் இப்பொழுது நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளாம போயிட்டியே. அதைத்தான் கர்த்தர் சொல்லி, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு
தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு சபையிலே அநேக விசுவாசிகள் இருந்தாலும் தன்னை சார்ந்து கொள்ளுகிற இருதயத்தோடு யார் இருக்கிறார்கள் என்று அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. நல்லா பார்த்து, தம்மை பற்றி உத்தம இருதயம். ஏன் அந்த உத்தம இருதயம் என்ன சொல்ற, எது அந்த உத்தம இருதயம்னா என்ன, சார்ந்து கொண்ட இருதயம்னா உத்தம இருதயம். அதுக்கு முந்தின வசனம் சார்ந்து கொள்ளதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்த வசனம் உத்தம இருதயம் சொல்லப்படுது. அந்த உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் திறமையுள்ளவர்களையோ ஞானிகளையோ அறிவாளிகளையோ தேடி தேடி பார்க்கல, யாருடைய இருதயம் எல்லாம் தன்னை சார்ந்திருக்கிறது என்பதை கர்த்தர் உத்து உத்து பார்க்கிறார். ஏன் உத்து பார்க்கிறார் தெரியுமா? சும்மா வேடிக்கை பார்க்கல, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து அவங்களை கனப்படுத்தணும்னு தேடிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சார்ந்து கொள்ளுகிற இருதயத்தை கர்த்தருடைய கண்கள் தேடுகிறது. எதுக்கு தேடுது? அவங்களை கனப்படுத்தும்படி தேடுகிறது. தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவர்களை கனப்படுத்தி உயர்த்தும்படி கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த காலை நேரத்திலும் உங்களை உயர்த்தும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எதுக்கு? உயர்த்துகிறதற்காக, கனப்படுத்துவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக, வல்லமையை விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் தேடுகிறது. அது கர்த்தரை சார்ந்திருக்கிறதை கண்டால் உடனே தன் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ வெனில் கர்த்தர் உனக்கு ஏராளமான வெற்றிகளை கொடுத்தாரே, ஆனா இப்ப நீ சார்ந்து கொள்ள தவறிட்டியே என்று சொல்லி அவனை உணர்த்துகிறான் அந்த தீர்க்கதரிசி. நான் சொல்றேன், சார்ந்து கொடுக்கிற வரைக்கும் தான் வெற்றி. இந்த ஆசா ஆரம்பத்தை நல்லா சார்ந்துட்டான், பின்னால பேக் ஸ்லைட் ஆயிட்டான். பின்னால அவன் கர்த்தரை சார்றதை விட தன்னுடைய பொண்ணையும் வெள்ளியும் ரொம்ப சார்ந்துட்டான். நான் சொல்றேன், உங்களுக்கு ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், எது இருக்கலாம், எதை சார்ந்தாலும் கர்த்தர் விட்டுருவார். உங்களுக்கு இருக்கிறதான வெற்றிகளை சார்ந்தீங்கன்னா கர்த்தர் கைவிட்டுருவார். நாலு வெற்றி கிடைச்ச உடனே அந்த வெற்றியை சார்ந்துச்சிட்டீங்கன்னா அஞ்சாவது காணி அவுட் ஆயிடும் உங்களுக்கு. ஆரம்பத்தில் கர்த்தரை சார்ந்தால் கடைசி வரைக்கும் கர்த்தரை சாரணும். ஆசா ஆரம்பத்தில் நல்ல கர்த்தரை சார்ந்தான், பின்னால் அவன் விட்டுவிட்டான். தன் பொண்ணையும் வெள்ளியும் சார்ந்தான், சீரியாவின் ராஜாவை சார்ந்தான். அவன் காரியம் இது முதல் யுத்தங்கள் வரும் என்று அவன் கைவிடப்பட்டான். அதனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என்னை கனம் பண்ணது என்ன, என்னை சார்ந்து கொள்ளுதல். அதெல்லாம் அது செய்யும் பொழுது அந்த இருதயத்தை தேடி பிடித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேடி பிடித்து ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு உதாரணத்தையும் இதே நாளாகம புத்தகத்தில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ரெண்டு நாளாகமத்திலேயே 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம்.
அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால்,
தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால்
மேற்கொண்டார்கள்.
ஒரே ரீசன், அவ்வளவுதான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வேதம் தெளிவா சொல்லுது, ஒரே ரீசன் தான். யூதா புத்திரரோ தங்கள் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். வேற ரீசனே கிடையாது. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த காரியம் அபியான்ற ஒரு ராஜாவுடைய காலத்தில் இது நடக்குது. இந்த அபியா ஒரு நல்ல தேவபக்தி உள்ள ஒரு மனுஷன், தேவபக்தி உள்ள ஒரு ராஜா. இவனுடைய நாட்களில் இவனுக்கு ஒரு யுத்தம் வருது. இஸ்ரவேல் ராஜாவாகிய எரோபயாம் இவனுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வரான். இந்த எரோபயாம் வரும்பொழுது மிக பலசாலியாக அவன் வரான். மூணாவது வசனத்தை படிச்சு பாருங்க, அவனுக்கு அந்த யுத்தத்தின் நிலைமை அவனுக்கு தெரியும். மூணாவது வசனத்தை படிக்கலாம்.
அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 400,000 பேராகிய
பராக்கிரம சேவகரின்
ராணுவத்தை
யுத்தத்திற்கு ஆயத்தமணினான்
யெரொபெயாம்
தெரிந்து கொள்ளப்பட்ட எட்டு லட்சம் பேராகிய
பலத்த பராக்கிரமசாலிகளை
அவனுக்கு எதிராக
யுத்தத்திற்கு நிறுத்தினான்.
நல்லா கவனிங்க, அபியா என்கிற இந்த யூதாவின் ராஜா 400,000 பேரை மட்டும் யுத்தத்துக்கு நிறுத்துகிறான். ஆனால் இவனுக்கு விரோதமாய் வந்த இஸ்ரவேலின் ராஜா யெரொபெயாம் 800,000 பேரை கொண்டு வரான். இவனுக்கு இருந்த எண்ணிக்கையை பார்க்கிலும் 2 மடங்கு இருந்துச்சு. இவன் 400,000, அவன் 800,000. இவன் நிறுத்தின 400,000 பேரும் பராக்கிரமசாலிகள், அவன் நிறுத்தின 800,000 பேரும் பலத்த பராக்கிரமசாலிகள். எண்ணிக்கையிலையும் 2 மடங்கு, பலத்திலையும் 2 மடங்கு. ஒவ்வொருத்தனுடைய பலமும் 2 மடங்கு. பலத்த பராக்கிரமசாலி அவங்க எல்லாருமே. இவங்க இருந்தது வெறும் பராக்கிரமசாலி, இவன்றது வெறும் 400,000, அவன்கிட்ட 800,000. நினைச்சு பாருங்க, வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாது. அபியாவுக்கு வெற்றிக்கான எந்த சான்ஸ் கிடையாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆர்மி அவனுக்கு முன்னால வந்து விரோதடிக்குது. நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகள் மிக மோசமாய், உங்களுக்கு விரோதமான சில காரியங்கள் இருக்கலாம். வெற்றி பெறுவோம் சான்ஸே இல்லாமல் இருக்கலாம். உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை, உங்கள் வேலை ஸ்தலத்தின் சூழ்நிலை, உங்கள் தொழில் சூழ்நிலை, எதையும் சொல்றேன், வெற்றி பெறுவோன்ற சான்ஸே இல்லாத நிலைமையில் இன்னைக்கு நீங்க நின்றுருக்கலாம். நல்லா பார்த்துங்க, உங்கள் சூழ்நிலை அவ்வளவு மோசமா இருக்கு. இதுல ஜெயம் எடுப்போன்ற எந்த நம்பிக்கையும் கிடையாது. நினைச்சு பாருங்க, சான்ஸே கிடையாது. இருக்கிறது 400,000, அது சாத நாட்கள். அவன் 800,000, அதுவும் பலத்த பராக்கிரமசாலிகள். இந்த அபியாவுக்கு கொஞ்சம் கூட சான்ஸ் கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. ஆனா ஜெயிச்சான். ஆனால் இந்த யூதாவின் புத்திரர் ஜெயிச்சாங்க. ஏன்? ஒரே ரீசன், தங்கள் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அவ்வளவுதான், அதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சொல்றவங்க, சூழ்நிலை எதுவானாலும், எவ்வளவு மோசமான சூழ்நிலையானாலும், நம்பிக்கையே இல்லாத நிலைமையில் இருந்தாலும், வெற்றி பெறுவோம்ன்ற சான்ஸே இல்லாமல் இருந்தாலும், உங்களுக்கு எதுவுமே சாதகமாய் நடக்கும்ன்ற எந்த ஒரு ஏதுவான காரியமே இல்லாம போனாலும், ஒன்னே ஒன்று இருந்தா போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஒன்னே ஒன்று, கர்த்தரை சார்ந்து கொண்டால் போதும். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று, ஒரே ஒரு காரியம், கர்த்தரை சார்ந்து கொண்டால் போதும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஏன்னா சார்ந்து கொள்ளுதல் என்பது கர்த்தரை கனம் பண்ணுதல். அந்த கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்ப ஏன் இவனை கனப்படுத்துறாரு? இவன் கனப்படுத்துகிறான், ஆகையால் இவனும் கனப்படுத்தப்பட்டான். அதனால முதலாவது சார்ந்து கொள்ளுதல், கனம் பண்ணுதல். அதன் மூலமாய் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் அதனால் கனப்படுத்தப்படுவார், உங்களையும் கனம் பண்ணுவார். இரண்டாவது காரியம், கர்த்தரை கனம் பண்ணுகிற அடுத்த விஷயம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:9-10.
உன் பொருளாலும்
உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும்
கர்த்தரை கனம் பண்ணு.
இங்கே பார்க்கும் பொழுது, அடுத்த வசனம், 10வது வசனம் படிப்போம்.
அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்
உன் ஆலைகளில்
திராட்சரசம் புரண்டோடும்.
இரண்டாவது, கர்த்தரை கனம் பண்ணுகிற இரண்டாவது விஷயத்தை இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் அதில் நமக்கு 2 குறிப்புகளை கொடுக்கிறது. முதலாவது பார்க்கும் பொழுது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது எப்படி நம்ம கனப்படுத்தப்படுகிறோம்? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். இரண்டாவது, நம்முடைய பொருட்களால் கர்த்தரை கனம் பண்ணுன்ற எல்லா விளைவின் முதற்பலனால் கர்த்தரை கனம் பண்ணும். கர்த்தருக்கு நாம கொடுப்பது என்பது கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு காரியம். ஆமென். கனம் பண்ணுகிற காரியம், இதில் கனம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி கனம் பண்ணும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். அதான் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது, உங்களுக்கு மிச்சம் இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுக்கு மிச்சம் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் வந்துச்சு போச்சுன்னு இருக்காது, பற்றாக்குறை வராது, கடன் வராது, குறைவு வராது, மீதி இருக்கும். ஆமென். மீதி இருக்கும். நான் சவாலா சொல்றேன், மீதி இருக்கும், மீதி இருக்கும், மீதி இருக்கும். நான் எதுவுமே இதில் பணத்தை பற்றி எப்பவுமே சொல்றதில்லை, நான் உங்களுக்கு தான் சொல்றேன். சமீபத்தில் விபிஎஸ் நடத்தணும், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட நான் அதை பற்றி உடனே பேசலை, தெரியல, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட பேசலை. எந்த ஒரு இது இல்லாமல் ஆரம்பித்தோம். நடந்ததுன்னு தெரியுமா, கிட்டத்தட்ட 10,000 மேலேயே செலவு பண்ணிட்டு நான் என்ன பிரசங்கிக்கிறேன்னா அதான் நடக்குது. மீதி இருந்துச்சு. ஆமேன். மீதி இருந்துச்சு, எல்லா செலவும் போச்சு, எல்லா செலவும் போய் மீதி இருந்துச்சு. அப்புறம் 10,000 டிராக்டர் அடிச்சிட்டேன், அதுக்கு பிறகு 10,000 டிராக்டர் அடிச்சு இன்னும் 10,000 டிராக்டர் இன்னும் ரெண்டு நாளாக வரப்போகுது, 20,000 டிராக்டர் அடிச்சிட்டோம். இப்போ எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் மீதி ஆக்குகிறார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வழி. நான் பிரசங்கிக்கிறேன், சும்மா பிரசங்கிக்கிறேன், அனுபவிக்கிறதே நான் பிரசங்கிக்கிறேன். ஆமேன். இதுதான் உண்மை. வேதம் இதுதான் சொல்லுது, இதுதான் உண்மை. அதான் சொல்றார், உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், உன் ஆலைகள் என்னை புரண்டு ஓடும். அப்ப தேவனாகி கர்த்தர் நம்மை கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தருக்கு கொடுப்பது என்பது மிகப்பெரிய அவருடைய திட்டத்தில் ஒன்றாயிருக்கிறது. ஆனா இந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய மென்டாலிட்டி என்னைக்குமே ரொம்ப முக்கியம். நம்முடைய மைண்ட் செட் இருக்குது, அதுதான் முக்கியம். கர்த்தர் என்னைக்குமே சொல்றேன், நம்முடைய வெளியரங்கமான காரியத்தை ஒருபோதும் பார்க்கறதுல, நம்முடைய உள்ளான இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் அவருடைய மனசை தான் பார்க்கிறார். நம்முடைய மைண்ட் தான் ஆரம்பத்தில் சொன்னார், இதுக்கு முந்தின மைண்ட்ல கவனிச்சோம், உத்தம இருதயத்தோடு அவரை சார்ந்து கொண்ட இருதயத்தை, இருதயத்தை பார்த்தவங்களை கனம் பண்றார். இங்கேயும் சொல்றேன், கொடுக்கிற எதை கொடுக்கிறோன்றது இல்லை, எந்த இருதயம் இருக்கிறதுன்னு பார்த்து பார்த்துதான் கர்த்தர் என்ன செய்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய இருதயம் முக்கியம். 2 கொரிந்தியர் 9:7 சொல்லுகிறது, அதை வாசிக்க கவனி வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:7
அவனவன் விசனமாயுமல்ல,
விசனமாயுமல்ல,
கட்டாயமாயுமல்ல,
கட்டாயமாயுமல்ல,
தன் மனதில் நியமித்தபடியே,
தன் மனதில் நியமித்தபடியே
கொடுக்க கடவன்,
கொடுக்க கடவன்,
உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில்,
உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில்
தேவன் பிரியமாய்,
தேவன் பிரியமாயிருக்கிறார். நல்ல கவனிங்க, கட்டாயமும் கிடையாது, விசனமும் கிடையாது, உற்சாகமானது நமக்கு இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் விசனம் வரக்கூடாது, கட்டாயம் இருக்கக்கூடாது, மனப்பூர்வம் உற்சாகம். அதைத்தான் கர்த்தர் சொல்ற, அந்த இருதயத்தை வைத்துதான் தேவன் நம்மை கனம் பண்றேங்கிறார். இப்ப அதுக்கு வேதத்துல ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தாவீது அதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் எடுத்து வாசிக்கலாம். 1 Samuel 29 திறந்து கொள்ளுங்கள். 1 Samuel 29:3 வாசிக்கலாம். இங்கே கர்த்தருக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கான ஆயத்தை நடக்கிறது. வாசிப்போம், 3 Samuel.
இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல்,
இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல்
நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால்,
நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால்,
பரிசுத்த ஆலயத்துக்காக,
பரிசுத்த ஆலயத்திற்காக
நான் சபதரித்த அனைத்தையும் தவிர,
நான் சபதரித்த அனைத்தையும் தவிர
எனக்கு சொந்தமான பொன்னையும்,
எனக்கு சொந்தமான பொன்னையும்,
வெள்ளியையும்,
வெள்ளியையும்
என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன்,
என் தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுக்கிறேன்.
அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும், பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும், கம்மால செய்யும் வேலை அனைத்திற்காகவும், ஓப்பிரின் தங்கமாகிய 3000 தாளந்து தங்கத்தையும், சுத்த வெள்ளியாகிய 7000 தாளந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்போதும் உங்களில் இன்றைய தினம்,
இப்பொழுதும் உங்களில் இன்றைய தினம்
கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை,
கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை
செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றால்,
மனப்பூர்வமானவர்கள் யார் என்று தாவீது கேட்கிறான். அப்பொழுது
வம்சங்களின் பிரபுக்களும், இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும், 1,000 பேருக்கு அதிபதிகளும், 100 பேருக்கு அதிபதிகளும், ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு,
தேவனுடைய ஆலயத்திற்கு,
ஆலயத்து வேலைக்கு,
ஐயாயிரம் தாளந்து பொன்னையும் பதினாயிரம் தங்க காசையும் பதினாயிரம் தாளந்து வெள்ளியையும் பதினெண்ணாயிரம் தாளந்து வெண்கலத்தையும் லட்சம் தாளந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கைகளில் ரத்தனங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பொக்கிஷத்திற்கென்று எத்சோனியனான எகியேலின் கையிலே
கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக
ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள்.
தாவீது ராஜாவும்
மிகவும் சந்தோஷப்பட்டான்.
பாருங்க, இந்த கடைசி 9வது வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள், தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார். இதுதான் கொடுக்கிற ஒரு மனுஷனுடைய மைண்ட் தான். இந்த அதிகாரத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மைண்ட் செட்ல தான் நம்ம கொடுக்கணும். தாவீது அடக சொல்றான், நான் ஏராளமாய் பொன்வெள்ளியை நான் சவதரித்து வைத்தேன், ஆயத்தை பண்ணேன், ஆனாலும் என் சொந்தத்திலிருந்து நான் எடுத்துக் கொடுக்கிறேன். அதுக்கு மேல ஜனங்களும் அதற்கு மனப்பூர்வமாய் வந்தார்கள். கர்த்தர் கனம் பண்ணினார், அருமையானதொரு ஆலயத்தை கர்த்தருக்கென்று கட்டி முடித்தார்கள். நான் சொல்றேன், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான், காயினும் கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுக்களிலும் கொடுமையான சிலவற்றை அவன் தெரிந்து கொண்டு அவன் கர்த்தருக்கு கொண்டு வந்தான். அந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்த்தார். புரியுதுனா? அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அப்ப நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாய் மனப்பூர்வமாய் சந்தோஷம் உள்ளதாய் கர்த்தருக்கு நம்ம எதை கொடுத்தாலும் சொல்றேன், கர்த்தர் கண்டிப்பா நம்மை கனப்படுத்துகிறார். கர்த்தர் இந்த உலகத்திலே சரி சகலவற்றிலேயும் கர்த்தர் நம்மை கனப்படுத்தது. 29வது அதிகாரத்திலேயே அடுத்து பாருங்க, 16-17 வசனங்களை சேர்த்து படிங்க.
எங்கள் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்த இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது.
எல்லாம் உம்முடையது.
என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து
உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர்
என்பதை அறிவேன்.
இவையெல்லாம்
நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற
உம்முடைய ஜனமும்
உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு
சந்தோஷித்தேன். நான் மனப்பூர்வமாய் கொடுத்தேன், உத்தம இருதயத்தோடு கொடுத்தேன். உம்முடைய ஜனமும் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சாட்சி கொடுக்கிறான். சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு உலகத்திலே ஒரு செழிப்பை, களஞ்சியங்கள் நிரம்பி வழிந்து ஆலயத்தில் எண்ணெய் புரண்டு ஓடும்படி உலக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பதற்கு கர்த்தரை நம்முடைய பொருட்களால் நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இது வாக்கு தத்தமுள்ள காரியம். இதில் பார்த்தீங்கன்னா, நான் பைபிளில் எப்பவுமே ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அதை வந்து கிளியர் கட்டாக பார்த்தணும், ஒன் சைடாக பார்க்கவே கூடாது, தெளிவாக பார்த்தணும். கொடுத்தல் என்றால் வெறும் கர்த்தருக்கு கொடுத்தல் மட்டும் கிடையாது, ரெண்டு விஷயம் இருக்குது. அதே நீதிமொழிகளிலேயே இன்னொரு வசனம் இருக்கு, அதையும் படிங்க. 14:31 வாசிங்க. 14:31
தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான்.
தரித்திரருக்கு தயை செய்கிறவனோ கர்த்தரை கனம் பண்ணுகிறான். அல்லேலூயா, கர்த்தரை கனம் பண்ணுகிறான். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தருக்கு கொடுப்பதில் கர்த்தர் கனம் அடைகிறார். ஒரு தரித்திரன் ஏழை கஷ்டப்படுறான், அவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அவனும் கர்த்தரை தான் கனம் பண்றாங்க. ஆமேன். அப்ப கொடுத்தல கர்த்தர் ரெண்டு சொல்றாரு. நான் சொல்றேன், நான் எப்பவுமே பைபிள்ல ஒன் சைடு சொல்றதே கிடையாது. அந்த ஒன் சைட போறது ரொம்ப தப்பான வழியில சபை நடத்திவிடும். எதையுமே கவனிச்சு பாருங்க, கொடுக்கறதுல ரெண்டு விதத்தை சொல்றாரு. ஒன்று கர்த்தருக்கு, அவருடைய ஊழியத்தின், அவருடைய ராஜ்யத்துக்கு. ரெண்டாவது பார்க்கும் பொழுது ஏழை தரித்திரருக்கு கொடுக்கிறவன் கர்த்தரை கனம் பண்றாங்க. கர்த்தரை கனம் பண்றான். என் நல்ல கவனிக்க, கிறிஸ்தவம் என்பது ரெண்டு விதத்தை குறிக்க, ரெண்டு சைடில் வரும். படிக்க வேண்டாம், மார்க் 12:28-31 படிச்சு பாருங்கன்னா, ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து இடத்துல கேட்பான், கற்பனைகளில் எல்லாம் பிரதானமானது எது? இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கிறிஸ்தவம் என்பது ரெண்டு வகையிலே வரும், ஒன்று தேவனிடத்தில் அன்பு, இன்னொன்று மனுஷனிடத்திலே அன்பு. ஒன்று தேவனுக்கு கொடுத்தல், இன்னொன்று மனுஷன் கையிலே கொடுத்தல், மனுஷனுக்கு கொடுத்தல். ஒன்று தேவனிடத்தில் காண்பிக்கிற அன்பு, இன்னொன்று மனுஷனிடத்திலே, ஏழை மனுஷனிடத்திலே காண்பிக்கிற ஒரு அன்பு. நீதிமொழிகள் 19:17 சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவருக்கே கடன் கொடுக்கிறான். நாம கடன் கொடுக்கிற லெவலில் தான் நம்மளை வச்சிருக்கிறார். ஒன்று மனுஷனுக்கு கடன் இல்லை, கர்த்தருக்கே கடன். அவன் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. ஒன்று மனுஷனுக்கு கடன் இல்லை, கர்த்தருக்கே கடன் கொடுக்கலாம். அப்போ ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை ஏமாற்ற மாட்டார். உலகத்து மனுஷன் கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓடியே போயிடுவான், கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஏமாத்தவே மாட்டார். அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா, திரும்ப கொடுப்பார். எப்படி ஆனாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் கண்டிப்பா வரும். கர்த்தருக்கு கொடுத்தாலும் களைஞ்சி நிரம்பி வடிகிற மாதிரி வரும், ஏழைக்கு கொடுத்தா கொடுத்தது கண்டிப்பா வந்துடும், நஷ்டப்பட்டே போகாது. மொத்தத்தில் இது எல்லாமே பரலோகத்தில் பொக்கிஷமா போய் சேரும். அல்லேலூயா. என்ன ரிட்டர்ன் பாருங்க, கொடுத்த பொருளும் நமக்கு வந்துடுது, அந்த அமௌண்ட் பரலோகத்திலையும் போய் அங்கேயும் ஒரு அக்கௌண்ட்ல போய் சேர்ந்து சேரவும் செய்யுது. இது மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க, எந்த பேங்க்லையும் கொடுக்க மாட்டாங்க. ஆமென். டபுள் சைட்ல கொடுக்குறாங்க, ஒன்னு இங்கேயும் உலகத்துல ரிட்டர்ன்ஸ் வருதான், மேலையும் போய் அது வந்து பொக்கிஷமா சேர்ந்துருதான். எங்கேயாவது ஒன்று தான் கொடுப்பா, இது ரெண்டு இடத்துல வருது, மேலேயும் சேருது இங்கேயும் ரிட்டர்ன் வருது. அது ஏழைக்கு கொடுத்தா கொடுத்தது கண்டிப்பாக அப்படியே வந்துடும், கர்த்தருக்கு கொடுத்தா நிரம்பி வழியிற மாதிரி திரும்ப வரும். ஏன்னா இது ரெண்டுமே கர்த்தரை கனம் பண்ணுகிற விஷயம். ஆகையால் கர்த்தர் கண்டிப்பாய் நம்மை கனப்படுத்தவே செய்வார், கண்டிப்பாய் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். இதெல்லாம் எப்பவுமே பேசுறதுல செய்தியோடு வந்தால் தவிர வேற என்னைக்கும் பேசுறது கிடையாது. இன்னைக்கு கர்த்தரது செய்தியாய் சொன்னதை புரிந்து கொள்ளுமோ, இது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற ஒரு காரியம். மூணாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:26.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்,
என்னை பின்பற்ற கடவன்,
என்னை பின்பற்ற கடவன்,
நான் எங்கே இருக்கிறேனோ,
நான் எங்கே இருக்கிறேனோ
அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்,
அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்,
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால்,
அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்,
அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். மூணாவது, கர்த்தருக்கு ஊழியம் செய்தல் என்பது அவரை கனப்படுத்துகிற காரியம். முதலாவது அவரை சார்ந்து கொள்ளுதல் அவரை கனப்படுத்துகிற காரியம். இரண்டாவது அவருக்கு கொடுப்பது கனப்படுத்துகிற காரியம். மூணாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்தல் என்பது அவரை கனப்படுத்துகிற காரியம். அதை இந்த நாட்களிலே சொல்லுகிறேன், நீங்க இந்த மூணையுமே நம்ம செய்யணும். ஆமேன். கர்த்தருக்கு ஊழியமும் கண்டிப்பா செய்யணும். ஒரு விதத்துல கனப்படுத்தினா ஓரளவுக்கு ஆசீர்வாதம், ரெண்டு இடத்துல கனப்படுத்தினா ரெண்டு விதத்துல ஆசீர்வாதம், மூணு விதத்துல நீ கனப்படுத்தினா மூணு விதத்துல ஆசீர்வாதம். எந்த விதத்துல கனப்படுத்துறோம் அத்தனை ஆசீர்வாதம் நமக்கு கர்த்தர் கொடுப்பார், அத்தனை விதத்துல கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். அப்போ ஊழியம் செய்வது என்பது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற விஷயம், நம்மை கனப்படுத்துவார் கண்டிப்பா சொல்றாரு. இயேசு கிறிஸ்து திட்டமாய் சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஊழியம் செய்தால், அவரை மகிமைப்படுத்தி ஊழியம் செய்தால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்கள் கனமடைவீர்கள். ஆமேன். கனமடைவீங்க பாருங்க. அதுக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சங்கீதத்திலிருந்து சில வசனங்களை காண்பித்து ஜெபிக்கலாம். 96 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சங்கீதம் 96.
கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள்,
கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள்,
பூமியின் குடிகளே,
பூமியின் குடிகளே,
எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள்,
எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள்,
கர்த்தரை பாடி,
கர்த்தரை பாடி,
அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து,
அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து,
நாளுக்கு நாள்
நாளுக்கு நாள்
அவருடைய ரட்சிப்பை
அவருடைய ரட்சிப்பை
சுவிசேஷமாய் அறிவியுங்கள்.
போதும், சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இது படிப்படியா பார்த்துட்டு வருவோம். ஊழியம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுன்னா அதுல எப்படின்னு பாருங்க, எப்படி செஞ்சா கனம் வருன்றதுக்கு இந்த சங்கீதம் அழகான ஒரு உதாரணம். இப்ப இந்த சங்கீதத்துல பாருங்க, முதல் வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோதரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். முதலாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது என்ன, பாடி துதித்து ஸ்தோத்தரித்தல், அது முதலாவது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். இப்ப நம்ம வர்ஷிப் பண்ணாமல் அது என்னது, யாருக்கு, கர்த்தருக்கு செய்கிற ஊழியம், ஆராதனை ஊழியம். புரியுது, ஆராதனை ஊழியம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடி துதித்து மகிமைப்படுத்தி சோத்திரம் பண்ணும் நடத்தின பாதைகளுக்கு, இது அவருக்கு டைரக்டா செய்யற ஊழியம். அந்த ஊழியத்தை அந்த பாடி சோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தின பிறகு அடுத்தது என்ன செய்யணும், நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். வெறும் பாடி சோத்திரம் பண்ணிட்டு போயிடாதீங்க. அடுத்தது என்ன, சுவிசேஷத்தை அறிவியுங்கள், மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுங்கள். இது ஊழியத்தில் அடுத்த கட்டம். முதல் கட்டம் சபையில பாடி துதிச்சு ஆராதனை செய்யறது முதல் கட்டம். அடுத்தது வெளியில போய் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிறது இரண்டாவது கட்டம். மூணாவது கட்டத்துக்கு போது பாருங்க, அப்புறம் தொடர்ந்து
ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும்
அவருடைய மகிமையையும்
சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்க.
அவருடைய அதிசயங்களை, அவருடைய மகிமையையும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள்.
கர்த்தர் பெரியவரும்
மிகவும்
ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார்,
எல்லா
தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே, சகல ஜனங்களுடைய தேவர்களும்
விக்கிரகங்கள் தானே,
கர்த்தரோ
வானங்களை உண்டாக்கினவர். அடுத்தது ஜாதிகளுக்குள் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய மகிமைகளையும் அவருடைய அதிசயங்களை விவரித்து பேசுங்கள். கர்த்தருடைய பலத்த பராக்கிரமமான செய்கைகளை குறித்து பேசுங்கள். சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது இயேசு உனக்கு சமாதானம் கொடுப்பார், உன் பாவத்தை மன்னிப்பார், உனக்கு விடுதலை கொடுப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் சுவிசேஷமாயிருது, நல்ல செய்தி. அதோடு நிறுத்தாமல் அவருடைய பராக்கிரமங்கள், அவருடைய அதிசயங்களை ஜாதிகளுக்குள் விவரித்து சொல்லுங்கள், உயர்த்தி சொல்லுங்கள். கர்த்தர் செங்கடலை பிளந்தவர், காற்றையும் கடலையும் அதற்றினவர், பூமியை தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினவர், தன்னுடைய நாசியின் சுவாசத்தினால் செங்கடலை பிளந்தவர், அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும், அவர் வானங்களை உண்டாக்கினவர். அதான் சொல்லுகிறது, சகல தேவர்களின் காரியங்கள விக்கிரகங்கள் தான், ஆனால் நம் தேவனோ வானங்களை உண்டாக்கினவர். அவருடைய மகத்துவங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அவரை நீங்கள் உயர்த்தினால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆமேன். எதைக்குமே கர்த்தரை பத்தி மட்டுப்படுத்தியே பேசினாரு, என்னத்தை செஞ்சாரு, என்ன நடந்துச்சு, என்ன கிடைச்சது, அது சொல்ல சொல்ல இன்னும் இல்லாமல் இருக்கிறதும் போயிடும். புரியுதா, என்ன நடந்துச்சு, என்ன கிடைச்சது, என்னாச்சு என்னாச்சுன்னா அவ்வளவுதான், இருக்கிறதும் கொஞ்சம் நஞ்சமும் போயிடும். குறைச்சி பேசுனா குறைஞ்சு போயிடுவோம், உயர்த்தி பேசுனா உயர்ந்து போயிடுவோம். ஆமென். உங்க வாயில வார்த்தை என்னைக்குமே நல்ல வார்த்தை வரணும், கர்த்தரை பத்தி நல்ல வார்த்தை வரணும். உயர்த்தி பேசுங்க, உயர்ந்துட்டே இருப்பீங்க. குறைச்சி பேசுனீங்கன்னா குறைஞ்சிட்டே இருப்பீங்க. எதை நம்ம கொடுக்குறோமோ அதுதான் வரும். நீங்க நிறைய பேர் குறைஞ்சிட்டே போறது காரணம் என்னன்னு தெரியும், குறைச்சு குறைச்சு பேசுறது. கர்த்தர் என்ன நடந்துச்சு, என்ன கிடைச்சது, ஆமா இப்படி சொல்ல 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 இருக்கிறதும் போயிடுது, கொஞ்ச நஞ்சமும் போயிடுது. குறைச்சு பேசாதீங்க, உயர்த்தி பேசுங்க. ஆமேன். அவருடைய அதிசயங்களை விவரித்து பேசுங்கள். என்ன நடக்கும் தெரியுமா, ஆறாவது வசனப்படி
மகிமையும் கனமும்,
அப்படி செய்யும் பொழுது மகிமையும் கனமும்
அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும்,
அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, இருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதை செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு மகிமையும் கனமும் உங்களை தேடி வரும். அப்போ அவர் கூடின்றது பாருங்க, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வருது பாருங்க. பாடி துதிச்சு மகிமைப்படுத்துங்க, ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்க, அதோடு நிறுத்தாமல் அவருடைய மகத்துவங்களை எடுத்து பேசுங்க,
உங்களுக்கு கனமும் மகிமையும் தானா வரும். அல்லேலூயா. அதான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். கனப்படுத்தி ஊழியம் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை கனம் பண்ணி உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கலாம்.